أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா அதன் சிறப்பாக, அதாவது குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கிற அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்துடைய சிறப்பம்சங்களை நேற்று நாம் சொன்னோம். அவருடைய கடைசி பகுதி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின் ஆமீன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டு. அந்த நேரான வழி என்ற என்ன? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு எந்த மக்கள் மீது அருள் புரிந்திருக்கிறாயோ அந்த மக்களுடைய வழி எங்களுக்கு காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் உன்னுடைய சாபத்திற்கு ஆளாகாதவர்கள். வலல்லாலின், இன்னும் வழி தவறாதவர்கள். அப்போ யார் வழி தவறவும் சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்கிறார் அவருடைய வழி எங்களுக்கு காட்டுவாயாக. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போதெல்லாம் அது இவ்வளோ அர்த்தத்தை தாங்கி இருக்கிறது. இந்த இஹ்தினாவிலிருந்து பிரார்த்தனை, நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நேரான வழியை கேட்டு பிரார்த்திக்கிறோம். இப்படி பிரார்த்திக்கிற ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்னுடைய அடியான் இப்போது கேட்ட இந்த பிரார்த்தனை அவனுக்கு மட்டுமே உரியது, அவன் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது இதனுடைய பொருளை உணர்ந்து தெரிந்து நான் ஓதுகிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கையாக என்ன கேட்கிறோம்? நேரான வழி. என்ற மனிதன் உலகத்திலே வாழ்கிற போது நேரான வழி மிக முக்கியமான அம்சம், அவசியம். ஏனென்றால் வழி தவறி போய்விட்டால், நேரான வழி செல்லாமல் போய்விட்டால் அந்த வழி அல்லாஹின் பார்வை, இஸ்லாத்தின் பார்வையில் நரகத்திற்குரிய வழியாகிவிடும். எனவே நாம் ஒவ்வொருவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற போதெல்லாம் இந்த பிரார்த்தனை வருகிற போது நம்முடைய கவனத்தை அதிகமாக, யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக, நேரான வழியை காட்டுவாயாக என்ற இந்த வார்த்தையை அர்த்தத்தை புரிந்து நாம் சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபா கூட உட்கார்ந்திருக்கிற போது ஒரு கோடு போட்டார்கள், நேராக ஒரு கோடு போட்டார்கள். போட்டுவிட்டு அந்த கோட்டுடைய இருபுறமும் வேறு சில கோடுகள் போட்டார்கள். அதாவது ஒரு புறம் வலதுபுறம் இரண்டு கோடுகள், இடதுபுறம் இரண்டு கோடுகள் போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி சபீலி குல் ஹாதிஸ், இதுதான் என்னுடைய நேரான வழி என்றார்கள். அப்போ நேரான வழி என்பது ஒன்று தான் என்று சொன்னார்கள். அக்கம் பக்கத்தில் கோட்டுகளை சொன்னார்கள், நான் ஏன் இரண்டு கோடுகளை அங்கும் இங்கும் போட்டிருக்கேன்னு சொன்னால் நான் காட்டுகின்ற நேரான வழியை விடுத்துவிட்டு வேறு வழியில் யாராவது சென்றால் அந்த ஒவ்வொரு வழியிலும் ஷைத்தான் அமர்ந்திருக்கிறான். மனிதர்கள் நன்மையை செய்யவிடாமல் தடுப்பதற்காக இருப்பவர் ஷைத்தான். அப்போ ஷைத்தான் இந்த நேரான கோட்டில் செல்லாத மக்களை எல்லாம் தவறான வழிக்கு அழைத்து சென்று விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரே ஒரு வழி நேரான வழி தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், நீங்கள் லா தத்தபிஸுல் பழி, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்றி சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் அது உங்களை திசை திருப்பிவிடும். எனவே அருமை சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய பார்வையிலே, அல்லாஹுடைய பார்வையில் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குரிய அல்லாஹ் அடைவதற்கான வழி ஒரே ஒரு வழி தான். அப்போ ஒரு வழி அல்லாத பல வழிகளிலே நாம் பயணம் செய்தால் அந்த வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது ஷைத்தான்களுடைய வழி என்கிறார்கள். அதனால் நாம் எந்த வழியிலே பயணம் செய்வன் என்பதை மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த ஒரு வழி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு திருமறை குர்ஆன் எப்படி சொல்வது? அஃலா யதத்தபரல் குர்ஆன், இந்த மக்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்போ அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், ஏன் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறீங்க, சிந்தித்து பார்க்க கூடாதா? வலவு கான மின் இந்தி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாத வேறு யாராவது இந்த குரானை சொல்லி இருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். அவர் திருமறை குர்ஆன் அல்லாஹ் தான் இறக்கினான் என்பதற்கு நாம் அடித்து சொல்வதற்கான ஆதாரம் என்ன? உலகில எந்த மூலையில் குர்ஆன் படிக்கப்பட்டாலும், அமெரிக்காவோ ரஷ்யாவோ ஆப்பிரிக்காவோ இங்கிலாந்தோ இந்தியாவோட எந்த பகுதியாக இருந்தாலும் சரிதான், இந்த குர்ஆன் படிக்கப்படுகிற போது ஒரு எழுத்து கூட வித்தியாசம் இல்லாமல் நாம் இங்கே இருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் இதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் அகில உலகத்திற்குரிய எல்லா முஸ்லிம் சொல்கிறார்கள். இப்படி ஒரு மொழி, இப்படி ஒரு நூல் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒருவர் எழுதிய புத்தகத்திலேயே அவருக்கு நேர் எதிரான முரணான கருத்து எழுதுறாங்க தெரியாம. அவர் திருமறை குர்ஆன் அல்லாஹுதான் சொன்னான் என்பதற்கு அழுத்தம் திருத்தமான ஒரு வசனம் என்னது? நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க கூடாதா? அப்படி சிந்தித்து பார்த்திருந்தால் இது இதுல ஏராளம் அல்லாஹ் அல்லாதவன் இறக்கி இருந்தா ஏராளமான கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால கருத்து வேறுபாடு இல்லாதனால இது அல்லாஹ் தான் இறக்கிறான் என்பதற்கு இது சரியான ஆதாரம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் நாம் இந்த திருமறை வசனங்களை மனதிலே பதிய வைத்து நாம் இந்த குர்ஆனுடைய சிறப்பு மக்களுக்கு சொல்லணும். உலகத்தில் பாருங்க, அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் இறங்குற போது அரபு மக்கள்கிட்ட இருந்த உணர்வு என்னன்னு சொன்னா, அவர்கள் பேசுகின்ற மொழி, அதாவது காவிர்களாக இந்த குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னால அவர்களுடைய பாடல்களில் முக்கிய அரபுகளுக்கு வந்து பாடல்கள், கவிஞர்கள் அவர்கள் அந்த கவிதையின் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கவிதை இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சம் அதுதான். அவர் கவிதை தெரியாமல் இருந்தால் அவங்க நல்ல அரபியே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அதனால குர்ஆன் அவளுக்கு சவால் விட்டது. குல் இன்குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா, நாம் இறக்கி இருக்கிற இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், அல்லாஹ் அல்லாத வேற யாராவது சொல்ற சந்தேகம் இருக்குமானால், ஃபதுஓ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் விடுத்து விட்டு உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவர்கள் எல்லோரும் அழைத்து கொள்ளுங்கள். அழைத்து கொண்டு இதை போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். அந்த அல்லாஹ் சவால் விட்டான். அப்ப இன்றைக்கு உலகத்தில் 1400 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த குர்ஆனுடைய வசனம் போன்று எவராலும் கொண்டு வர முடியவில்லை. அவ்வளோ இலக்கிய இலக்கண கவிதை எல்லா வகையான சுவையும் உள்ளடக்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான நூல் தான் திருமறை குர்ஆன். ஆகவே இந்த குர்ஆனை நாம் சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் நமக்கு தருகின்ற சரியான பதில் என்ன? நாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் பல வழிகளில் போக கூடாது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இயக்கங்களை பார்த்தா எண்ண முடிய அளவுக்கு இயக்கங்கள் இருக்கு. இயக்கங்களை பட்டியல் போட்டுக்கிறாங்க எத்தனை இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு. அப்போ அவ்வளோ இயக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பினோட என்ன நடந்துச்சு? பல இயக்கங்கள் ஒரே அணிக்கு வந்தாங்க, பல கொள்கைக்காக ஒரே கொள்கைக்கு வந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பணி பல கொள்கைக்காரர்களை பல அமைப்புகளை ஒரே கொடியின் கீழ் ஒரே தலைவின் கீழ் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களை கூறு போட்டு பிளவு போட்டு பல்வேறு அரசியல் நோக்கத்திற்காக தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பல வகையான பிளவுகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். பிளவு என்பது அல்லாஹ்வுடைய பாரு நரகத்திற்குரிய வழி என்பதை மனசிலாக்கணும். அதனால் நாம் எல்லாரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழி என்பது அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய திருமறை குர்ஆனும், அந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விளக்கி வழிகாட்டிய வழியும் தான் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு வழி அல்லாத ஒன்று. உதாரணமாக நாம் ஒன்று சொல்கிறோம், ஒன்று செய்கிறோம், என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்லலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை என்று இருந்தால் அது நரகத்திற்குரிய வழி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் நாம் சிந்தித்து பார்த்தா என்ன முடிவு கொடுறோம்? ஒரே சமூகம், பிளவுபட்ட சமூகம் இல்லை என்பதை. அதனால் அல்லாஹ் இதுக்கு அடுத்த சொல்கிறான். இது வந்து சூரத்துல் நிசாங்க 4வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் வரக்கூடிய விஷயம். இதா ஜாஹும் அம்ருமில் அம்னி அவில் ஹௌஃபி அதாஊ பிஹி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிய குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தி, நல்ல நல்ல செய்தியோ பயமான செய்தியோ பயமற்ற செய்தி வந்தால் உடனே பரப்பி விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அப்படி பரப்பி விடாமல் அதை அல்லாஹ்வுடைய தூரத்திலே கொண்டு சென்று அதற்கு விளக்கம் கேட்பார்களே ஆனால், அல்லது இந்த குர்ஆன் சொல்வதற்கான பொறுப்பாளர்களிடத்திலே இதற்கான விளக்கத்தை தேடினால் அவர்களை ஆய்வு செய்து சரியான விளக்கத்தை தருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ குர்ஆன் சொல்கிற வார்த்தையின் விஷயம் என்ன? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு தெளிவு கிடைப்பதற்கு, அதை பற்றி சரியான விளக்கம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று படிக்க வேண்டும் சொன்னான். அப்ப ரசூல் இல்லைன்னா என்ன செய்யறது? அல்லாஹு தஆலா காலம் காலமாக திருமறை குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொற்செயல்களை பாதுகாத்து வைத்திருக்கான். இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, உலகத்தில் பெரிய அதிசயம், திருமறை குர்ஆன் எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்திலே அதிகமாக ஒரு நூல் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க சொன்ன திருமறை குர்ஆன் ஒன்றுதான். அந்த குர்ஆனை அரபியிலே எழுதி அதனுடைய மொழிபெயர்ப்பை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை, உலக வாழ்க்கை, வியாபாரம், விவசாய கொடுக்கல் எத்தனை விஷயமாக இருந்தாலும் அத்துறை இன்றைக்கு நாம் படித்து பார்க்கலாம். இப்படி ஒரு உலகத்தில் எந்த தலைவருக்கு வரலாறு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி இல்லற வாழ்க்கை ஈடுபட்டார்கள், எப்படி குளித்தார்கள், எப்படி ஒது செய்தார்கள், வீதியில் எப்படி சென்றார்கள், மக்களோடு எப்படி அணுகினார்கள், யுத்தத்திற்கு எப்படி சென்றார்கள், இப்படி எல்லா செய்திகளும் இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படி அற்புதமான வாழ்க்கை உலகத்தில் எவருக்குமே இல்லை. அப்போ நம்முடைய கையில் மிக சிறந்த அற்புதமான மிகப்பெரிய பலமுள்ள ஒரு ஆயுதம் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தால், இதை படித்து நமக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை எல்லாம் இதன் மூலம் தீர்த்து கொண்டால் சமூகத்தில் பிளவுகள் கிடையாது, இயக்கம் கிடையாது, பல கொள்கை கோட்பாடு கிடையாது, ஒரே குடியிருக்கில் நாம் வந்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காலாக மாறிவிடலாம். எனவே இந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்குற நாட்டில் முஸ்லீம்களாகிய நாம் நம்ம நாட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க தொழுகையோ நோன்போ எதுவாக இருந்தாலும் குறிப்பாக தொழுகை பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டா கூட ஷாஃபி பள்ளிவாசல், ஹனவி பள்ளிவாசல் இப்படி தான் இருக்கும். அது கூட பேர் ஷாஃபி பள்ளியாக இருந்தால் கூட மொய்தி ஆண்டவர் பள்ளி வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் மொய்தி ஆண்டவர் பள்ளி தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது. நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொய்தி ஆண்டவர் பள்ளி, அல்லாஹ்வுடைய பள்ளிங்கிற பரதில் எடுத்து மொய்தி ஆண்டவர் பள்ளி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ பள்ளிவாசல் பேர் கூட அவுளியாக்குடைய பேரை பயன்படுத்தி வச்சுருக்க நாடு தான் நம்முடைய நாடு. அப்போ அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டில் இயக்கங்கள் பேரால, மார்க்கத்தின் பேரால, இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேரால் பிரிந்து பிரிந்து கிடக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? மக்கள் சரியான ஆய்வு செய்யாததுனால தான். உதாரணமாக ஒரு ஷாஃபி ஹனபின்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட நீங்கள் ஷாஃபின்னு சொல்கிறீங்களா, ஷாஃபினா யாருங்க, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் தமிழ்நாட்டில் பிறந்தான்னு சொல்லிடுறாங்க. ஷாஃபி மாம் சொல்ல தமிழ்நாட்டில் வந்தவர் மாதிரி நினைக்கிறாங்க, ஹனபி மாம் தமிழ் பேசணுமா நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. அப்போ ஏனென்றால் நாம் யார் சொன்னதாக சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறேங்க தெரியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய சிந்தனையை திருமறை குர்ஆன் பக்கம் ஹதீஸை திருப்பி சிந்தித்து ஆய்வு செய்து நடக்க ஆரம்பித்தா நாம் ஒரே அமைப்பாக, ஒரே தலைமையின் கீழ் நம்மை தேடி வரக்கூடிய எல்லாரும் நம் பின்னால் வரக்கூடிய அளவிற்கு நாம் கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கலாம். அப்படி ஒரு பெரிய மகத்தான சக்தியை திருமறை குர்ஆன் கொண்டிருக்கிற உதாரணத்துக்கு பாருங்கள். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வீடு திறந்தாலும் கடை திறந்தாலும் ஃபாத்திஹா, ஒரு ஆளை கூட்டு வர்றாங்க, ஒரு அசத்தை கூட்டு வந்து ஃபாத்தியா ஓதுங்கிறாங்க. நீங்கள் யாராவது இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கேயாவது ஒரு வீட்டில் ஃபாத்தியா இருக்காங்க கேட்டு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு தான் குர்ஆன் இறங்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்ல, அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீ சொல்லுங்க, இன்னி உமிர்த்து அன்னக்கூன் அவ்வளல் முஸ்லிமீன், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிற மார்க்கத்தை செய்பவர்கள் நான் முதல் ஆளாக இருக்க வேண்டிய என்று அல்லாஹ் எனது ஏவிருக்க நம்ம சொல்லுங்கிற அல்லாஹ். அப்போ எதையாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் அதை அவங்க முதல்ல செய்வாங்க. தொழுகையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தொழுதாங்க, நோன்பா அவங்க முதல்ல வச்சாங்க. இன்னும் என்ன என்ன நல்ல காரியங்கள், அத்துணை நல்ல காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதன்மையாக செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க சொல்லாமல் செய்யாமல் இருந்தால் நமக்கு மார்க்க தெரியாது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் மாதம் மாதம் பார்த்தியா, யாராவது மூத்தா போனால் 40 நாளைக்கு பார்த்தியா, வருஷம் பார்த்தியா, என்ன பார்த்தியாவலாமல் வராங்க, பூரியாம் பார்த்தியா, வேறு சில ஊரில் பூரியானுக்கு பார்த்தியாவான். ஒரு தடவை வீட்டில் சாணம் ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க, பார்த்தா ரொட்டி சுட்டு அதில் ஒரு கோழி சப்பை இருக்குது. என்னன்னு கேட்டால் இது மூசா அலி இஸ்லாம் கூட பார்த்தியா அதுங்க. அப்போ அவங்க வீட்டில் என்ன ஒரு கனவு கண்டாங்களா, ஏதோ ஒரு பாம்பு அடிக்கிற மாதிரி இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறான். ஒரு ரொட்டி மேலே ஒரு கோழி காலை வெட்டி, இதுக்கு மூசா என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திஹாங்கிற பேரில் விதமாக சாப்பாடு வச்சுருக்கிறான். மூத்தால பீடி சிகரெட் பிடிச்சி அதை வச்சு பாத்தி வாங்குறான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வச்சு ஏன்னா எங்கள் வாப்பா சிகரெட் பிடிச்சாரு. இப்படி எல்லாம் தவறான இஸ்லாத்தை ஒன்று விளங்காமல் யாரோ ஏதோ சொன்னார்கள் எல்லாம் எங்கு நினைக்கிறீங்க? இந்துக்கள் 40 கருமாதி வச்சு வாதிக்கிட்டு இருக்கிறான், கிறிஸ்டியங்கள் 41 வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க காப்பி அடிச்சு இவங்க செய்கிறாங்களே தவிர இஸ்லாமிய வாதம் இப்படிலாம் இல்லை. அப்போ நம்ம குறைஞ்சவளோ என்ன யோசிக்கணும், இந்த நாம் ஓதுகின்ற அல் ஃபாத்திஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாவது ஓதியிருக்கிறார்களா? தொழுகையை தவிர. எங்கேயாவது ஒரு வீட்டில் சஹாபி வீட்டில் உட்கார்ந்து அல் ஃபாத்திஹா என்று சொல்லி ஓதிருக்கிறார்களா? இல்லை. ஏண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரியமானவர்களுக்கு இருந்த ஒரு மனைவி ஹதீஜா தான். அவர்கள் ஹதீஜா இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் மனம் முடிக்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசில் 40 வயது உள்ள ஒரு பெண்ணை மனம் முடித்தார்கள். அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கம். அவர்கள் ஹதீஜா அவர்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய பொருளையெல்லாம் செலவழித்தார்கள். அவங்க மேலே அவ்வளோ பெரிய மிரியம் வச்சுருந்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி ஒரு 10 வருஷத்தில் மூத்தாயிட்டாங்க. அப்படி மூத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சரித்திரத்தில் அந்த வருஷத்து பேர் ஆமிர் ஹுசுன், கவலை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப யோசிங்க, மூத்தானவங்களுக்கு அல் ஃபாத்திஹா என்று ஒன்று சொல்லி அதில் நன்மை இருக்குமான ரசூல் என்ன செய்யிருப்பாங்க? சஹாபாக்களை கூட்டு உட்கார வச்சு அல் ஃபாத்திஹா ஓதுங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு குல்ஹுவல்லா ஓதுங்க, நான் பாத்தியா நான் துவா செய்றீங்க ஆமிச்சு சொன்னாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தானவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நன்மை சேர்க்க முடியும், சேர்க்கலாம் என்று இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்திருப்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யவே இல்லை. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, அவங்க இடத்துக்கு யுத்தத்துக்கான போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்க மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்க, ஒரு ஆள் அனுப்பி என்னுடைய தகப்பனாரை கூட்டு வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கூட்டு வாங்கண்டாங்க. ஏன்னா அவருடைய குழந்தைக்கு, அவருடைய ரசூலுடைய பேர குழந்தைக்கு, ஜைனபுடைய மகன் குழந்தைக்கு ரொம்ப நெருக்கடியான நிலைமையா இருந்துச்சு. இதை போய் அவரை ரசூலாட்ட சொல்லி கூப்பிட விட்டாங்க. அப்போ ரசூலை சொல்லி அனுப்புனாங்க, எங்கள் மாவட்டம் போய் இப்போ அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்க, சொல்லிட்டு சொல்லுங்க, உலகத்தில் யாருக்காவது ஒன்று கிடைக்கல அது அல்லாஹ் தான் தர்றான், எடுத்து அல்லாஹ் தான் எடுக்கிறான், அதனால் எடுப்பதும் கொடுப்பதும் அல்லாஹுக்குரியது, நீ பொறுமையாக இருந்து கொள், அதை கூலி அல்லாட்ட கிடைக்கணும் சொல்லுன்னு ரசூலை சொல்லி அனுப்புனாங்க. அந்த செய்தி அவர் வந்து சொல்கிறார், அவங்க மகளுக்கு தாங்க முடியும், மீண்டும் சொல்கிறாங்க, அல்லாஹ் சத்தியமாக சொல்லி எங்கள் தாப்பினார் கூட்டு வந்தே தீருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரும்போது அவங்க அந்த வந்து அங்கே நிற்கிறாங்க, அந்த குழந்தையோட ரூஹு பிரியுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. சில பேர் நினைச்சிருக்காங்க மூத்தானை விட்டு அழக்கூடாது. அந்த காலத்தில் அவரை நினைச்சு ரசூல் என்ன, அல்லாஹ் நீங்களும் அழுகிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களும் அழுகிறீங்க ஆச்சரியப்பட்டு கேட்டார். அப்போ ரசூல் சொன்னாங்க, அழுகலாம், கண்ணீர் தண்ணீர் வடிவது அல்லாஹ்வுடைய அருள். ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக அவர்கள் பிரிந்துவிட்டு அழகலாம், நாக்கை பயன்படுத்தி ஓலமிட்டு சப்தம் போடக்கூடாது. இடம் சப்தம் போட்டு நீ போயிட்டே நீ வெட்டியே அப்படியே அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை இறங்கின ரசூலா கண்டிச்சாங்க. ஆனால் கண்ணீர் விட்டு அழுகிறது ரசூலா அழுக்க. அப்படிலாம் இருந்தும் கூட ரசூல் சொல்லி அவங்க மூத்தான சூரத்து ஃபாத்திஹா ஓதல, அல் ஃபாத்திஹா. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன, மார்க்கத்தின் பேரால ஒரு நன்மை இருக்குமானால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி தொழுகை நடத்தி காட்டினாங்களோ, எப்படி ஹஜ் செய்து காட்டினாங்களோ, எப்படி குர்ஆன் படித்து காட்டினார்களோ, ஜிக்ர் செய்து காட்டினார்களோ, இதே போல இப்படி மூத்தானவர்களுக்கு ஒரு யாசினையோ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நன்மையை சேர்க்க முடியும் என்று இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். வருகிற போது ஒரு இடத்தில் நின்று கொண்டு, இங்கே இறங்குங்கள், இந்த இடத்தில் 2 கபர்கள் வேதனை செய்யப்படுவது எனக்கு தெரிகிறது என்றார்கள். 2 கபரில் உள்ளவர் இருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அங்கே வேதனை கொடுக்கப்படுகிற செய்தி எனக்கு அல்லாஹ்வுமா தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாங்க, சஹாபாக்கிட்ட சொல்லி அந்த மரக்களையை போய் பிடிங்கிட்டு வாங்கினாங்க. அப்போ அவங்க போய் அந்த மரக்களை 2 குச்சி பிடிங்கிட்டு வந்தாங்க. அந்த கிளை அந்த குச்சியை 2 கபரில் நட்டுறாங்க. நட்டு கேட்டு அல்லாஹ்வுத்தூர் ஏன் நட்டு கேட்டாங்க, ரசூல் சொன்னாங்க, நான் இந்த குச்சியை நட்டுவதன் மூலமாக இதனுடைய இந்த குச்சி ஈரமாக ஆகி ஈரப்பதப்பு இருக்கிற வரையிலே அந்த அதாபு குறைக்கப்படுவதை நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் குச்சி நட்டுறாங்க. ரசூல் சொல்ல எதுக்கு குச்சி நட்டினாங்க, அங்கு உள்ள கபரில் உள்ளவங்க வேதனை செய்யப்பட எனக்கு தெரியுது, அதுக்காக நட்டுறேன்டாங்க. நட்டு என்ன சொன்னாங்க, நான் நட்டியதன் மூலமாக அங்கு அதாபு குறைக்கப்படும் என்று நான் விரும்புகிறேன் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேரும் எதுக்காக அலா செய்யப்பட்டாங்க தெரியுமா, மிகப்பெரிய பெரிய பாவம்லாம் இல்லை, இவங்க செய்த பாவம் என்னென்னா ஒருவர் சிறுநீர் கழிக்கிற போது முறையாக கழிப்பதில்லை. நம்ம ஒன்று கண்டு போவோம், ரொம்ப கவனமாக போகணும், சிறுநீர் துளியில் ஒரு துளி கூட நம்முடைய ஆடையிலேயோ உடலிலேயோ பட்டுடக்கூடாது. அப்படி பட்டுட்டா அதை சுத்தம் செய்யாதவரை நம்ம தொழுகக்கூட, தொழுதா தொழுது செல்லாது. நம்ம கவனமாக சிறுநீர் கழிக்கிற போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னெல்லாம்டா, மக்களுடைய பார்வை இன்னைக்கு தான் பாத்ரூம் கக்குசலாம் வந்துருச்சு, முந்தி காலத்தில் திறந்தொழி போவாங்க, இன்னும் சில கிராமங்களில் திறந்த வழிக்கு போகிற பழக்கம் இருக்கு. அப்போ திறந்த வழிக்கு செல்வதாக இருந்தால் அரசு சொல்கிறாங்க, பிறருடைய கண்ணுக்கு படாத அளவுக்கு மிக தூரமாக ஒதுங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரெண்டு கபர்கள் எதுக்காக அதாவது செய்யப்படுறாங்க, ஒரு கபரில் உள்ளவர் சிறுநீர் கழிக்கிற முறைகளை பேணி கழிக்கவில்லை, மற்றொருவர் அடுத்தவளை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ அடுத்தவளை பற்றி அங்கே சொல்றது இங்கே சொல்றது இப்படி சொல்றால இவருக்கு தான் இந்த ரெண்டு பேருக்கு அதாவது செய்யப்படலாம். இப்போ என்ன யோசிக்கணும், இந்த ரெண்டு கபரில் உள்ளவங்க அதாவது செய்யப்பட செய்தி தெரியுது, தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட குச்சி பிடிக்கிட்டு வாங்குறாங்க, அதை நட்டுங்கிறாங்க, நட்டி செய்திலாம் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே மூத்தானவங்களுக்கு ஒரு தோறும் ஒரு சூரத்துல் ஃபாத்தியா ஓதி நன்மை கிடைக்கூடி இருந்தா ரசூல் அலைஹி வஸல்லம் சஹாபால கூட்டு உட்கார வச்சு அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா ஃபாத்தியா ஓதுங்க சொல்லிட்டு ரசூல் ஒரு துவா அப்படின்னு ரசூலா செய்யவே இல்லை. அப்போ சூரத்துல் ஃபாத்தியா என்பது தொழுகையில் எந்த தொழுகையாக இருந்தால் கட்டாயமாக ஓதி ஆக வேண்டும். தனியாக நாம் தனியாக தொழக்கூடிய தொழுகையிலும் இமாமோடு சேர்ந்து தொழுகும் போதும் இமாம் சத்தம் விட்டு ஓதுவார் பாருங்க. உதாரணமா மகரிபடி முந்தி ரெண்டரை காத், இஷாக்கு முந்தி ரெண்டரை காத், ஃபஜ்ருக்கு ரெண்டரை காத், இதெல்லாம் இமாம் சத்தம் போட்டு ஓதுறாரு. இப்படிலாம் ஓதும்போது நம்ம காதாழ்த்து கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஜுஹ்ருடைய நான்கரை காத்து, அஸ்ருடைய நான்கரை காத்து, மகரிபில் மூணு, மூணாவது காத்து, இஷாவுடைய மூணாவது நாலரை காத்து, இதுலாம் இமாம் ஓத மாட்டார். அப்போ அமைதியாக ஓதுவார், சத்தம் போடாமல் ஓதுவார். அப்போ நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவும் ஏனைய திருவசனங்களும் நாம் இமாமோடு சேருகிற போது அவர் சப்தமிட்டு ஓதி இடத்துல ஓதாமல் கவனமாக கேட்கணும். ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஊ லஹு, அதை காதாழ்த்து கேளுங்க, வான்சித்து மௌனமாக நின்று கொள்ளுங்கள், அல்லக்கும் துருகமூன், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தான் சூரத்துல் ஃபாத்தியா இருக்கு. அப்போ தொழுகையில் எல்லா தொழுகையும் கட்டாயமாக ஓதணும் அவசியப்படுத்திருக்கிறாங்களே தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் கடை திறக்கும் போதோ வீடு திறக்கும் போதோ அல்லது யாராவது மூத்தானாலோ பிறந்தாலோ இதற்கெல்லாம் ஒன்றாம் பாத்தியா ரெண்டாம் பாத்தி இப்படியெல்லாம் ரசூசில் ஒரு காலத்தில் ஓதுனதே இல்லை. அப்போ இதை மாதிரி செய்தால் என்ன, அதை நேரம் சொன்னால ஞாபகம் ரசூச என்ன சொன்னாங்க, நான் இந்த மார்க்கத்தின் பேரால் எதையெல்லாம் சொல்லி செய்து காட்டியிருக்கிறேனோ அதற்கு மாற்றமாக யாராவது சொன்னால் செய்தால் அது நிராகரிக்கப்படும், அது வழிகேடு, நரகத்திற்குரியவை என்று ரசூசர் எச்சரிச்சுக்கிறாங்க. அதனால் நன்மைங்கிற பேர் நம்ம செய்வதாக இருந்தால் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவோ ரசூலோ சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எந்த செய்தியும் மார்க்கத்தின் பேர் செய்யக்கூடாது, செய்தால் அது அல்லாஹுடத்தில் நாளைக்கு நரகத்திற்குரிய சேர்த்து வைக்கும். நம்ம நாட்டில் சர்வசாதாரணமாக அல்ஃபாத்தியா அல்ஃபாத்தியா என்று இதுதான் சமூகத்தில் மிக வழிகேடு ஏற்படுத்திருக்கு. அது மாதிரி மோழுது என்று வைத்துக்கொண்டு சுபான மோழுது மொய்தி மோழுதுன்னு மாதம் மாதம் வருஷத்தில் பல மாதங்களில் மோழுது ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலெலாம் வரக்கூடிய அர்த்தத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலை படிக்கக்கூடியவன் நிரந்தர நரகத்திற்குரிய ஆயிடுவான். இதெல்லாம் உண்மையிலேயே முஸ்லீம்களால் எழுதப்பட்ட செய்தி அல்ல, யூதர்கள் இந்த சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும், தவறான சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் இந்த மூது போன்ற பாடலை எழுதி வச்சு இப்படி சமூகத்தில் சிறுக்குகளை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மிகப்பெரிய பாவமான காரியங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்தான் நுழைவித்து விட்டால் கவனமாக இருக்கணும். அதனால் மார்க்கம் என்று நாம் எதையாவது சொல்வதாக செய்வதாக இருந்தால் நாம் ரொம்ப கவனமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செய்ய தயவுசெய்து கேட்டு பாருங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் கேட்டு படிப்பது மிக முக்கியமான ஒன்று. பாருங்க, ஒரு முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகிறாங்க, தொழுக வைக்கும்போது அல்லாஹ் அக்பர் கையை கட்டிட்டு சூரத்து பாதை ஓதத்துக்கு முன்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற பள்ளி அசல் இமாம்கள்லாம் அல்லாஹ் அக்பர் கையை கட்டின உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் நின்ற உடனே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தொழுக முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எப்படி கேட்குறாங்க பாருங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை கட்டி கொண்ட பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதுக்கு முன்னால் சிறிதேரம் மௌனமாக நிற்கிறீர்களே என்ன சொல்கிறீர்கள், கவனிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்திலிருந்து ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ அடக்கமாக பண்பாக கேட்குறாங்க பாருங்க, என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புள்ளவங்க யார், தாய் தந்தையும் தான். அப்போ தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம், எதற்கு, உங்கள் வாயிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேட்டு கேட்டு தான் அவங்க படித்தாங்க. அவங்க சொன்ன செய்தியே புகாரி முஸ்லீமு ஏராளமான நபிமொழி இன்னைக்கும் பார்க்குறோம். 1004 வருஷத்துக்கு முன்னால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டு படித்த செய்தியை இன்னைக்கு பாக்க என்ன சொன்னாங்க, அருமையான துவா. இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சு இப்படியே உட்கார்ந்துருக்காங்க, இப்படிங்கிறாங்க, இப்படி என்னெல்லாம் துவா செய்தாலும் கையை தூக்கிட்டு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு தொழுகையில் துவா இருக்குன்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டியதிலிருந்து அவர் அத்தகையாத்துறை குரானுடைய வசனங்களை தவிர மற்ற எல்லாம் நிறைய துவா கேட்டுருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன எல்லாம் தேவைப்படுமோ அதை சுருக்கமாக நிறைந்த பொருளை விசுவாசிக்கிறான். அப்போ அல்லாஹு அக்பர் கையை கட்டுட என்ன ரசூலா முதல்ல சொல்கிறாங்க என்பதை நம்ம ஹதீஸ் பைசா நாளைக்கு நான் சொல்லுவேன். ஆக சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்படி நடந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதை கவனமாக கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் பிறகு பிற உலகத்திற்கு சொல்வதுமாக வைத்திருந்தார்கள். அதனால தான் இஸ்லாம் இன்னைக்கு உலகம் எல்லாம் பரவிருக்கு. நம்ம நாட்டுக்கு ரசூலா வந்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் வராத நாடுகள்லாம் இன்னைக்கு உலகமெல்லாம் முஸ்லீம் இருக்கிற என்ன காரணம், அந்த சிறந்த தியாகிகளான நம்முடைய முன்னோர் அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட செய்திகளை உலகெல்லாம் கொண்டு சேர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து அல்லாஹ் ரசூல் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்க சிறப்பம்சம் ஒரே ஒரு வழி. நான் முஸ்லீம்களா ஒரு வழிதான், அல்லாஹ் ரசூல் என்ற அந்த வழியை தவிர இன்னொரு வழியே கிடையாது. அந்த வழி அனைத்தும் செய்தித்தானுக்குரிய வழி என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே நாம செய்ய வேண்டிய பணி என்ன, திருமறை குர்ஆன். நாம செய்யும் இதை யார்கிட்ட கேட்டேன்னு கேட்கணும், குர்ஆனுடைய வசனத்தை இங்கே சேரீங்களே, இங்கே அல்லாஹ் எங்கேயா சொல்லுக்கிறானா, ரசூல் எங்கேயா சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்கிற பழக்கம் நம்மள்ட்ட வந்துட்டா நம்முடைய கொள்கை ஒரே ஒரு கொள்கை ஆகிடும். இதை அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம்முடைய உலகத்திலே வாழ்ந்து மரணமடைகின்றவரை அல்லாஹ்வுடைய திருவேதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து செயல்படுவதும் அதன்பால் பிற மக்களை செயல்பட வைக்க முயற்சி கூட மக்களான ஆக்குவான வேண்டி முடிக்கின்றேன்.